எஸ்ராவினுடைய புஸ்தகத்தை எடுத்துக்குவோம். எஸ்ராவினுடைய புஸ்தகம் முதல் 6 வசனங்கள். எஸ்ராவினுடைய புஸ்தகம் முதல் 6 வசனங்கள். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசியின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்திரளி யூதேயாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு இந்த கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனுடனே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன் எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன், அந்த ஜனங்களில் மீதியாயிருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கியிருக்கிறானோ அவ்விடத்தை ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கென்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கைகளை கொடுத்து அனுப்புகிறது மன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி விளம்பரம் பண்ணி வைத்தான். அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பெனியமின் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் எழுப்பினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததுமன்றி வெள்ளி பனிமுட்டுகளையும் பொன்னையும் மற்ற வஸ்துக்களையும் மிருக ஜீவன்களையும் உச்சிதமான பொருள்களையும் கொடுத்து அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் என்பது. கர்த்தர் தேவனுடைய ஆலயத்தை எப்படி மறுபடியுமாக கட்டினார், தேவன் இடிக்கப்பட்டு போன தேவனுடைய ஆலயத்தை தேவன் எப்படி கட்டினார் என்பதை தான் பார்ப்போம். இந்த வேத பகுதியெல்லாம் பார்க்கிறப்ப எப்பொழுதும் வேதம் வந்து புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும், அப்பதான் அது புரியும். அது பரிசுத்த ஆவியானவர் இல்லாம எந்த ஒரு மனுஷனும் வேதத்தை வந்து புரிந்து கொள்ள முடியாது. இது வந்து நிஜமான ஒரு காரியம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா பரிசேயர்கள் கையில எல்லாம் வேதம் இருந்துச்சு. ஈவன் நம்மளுடைய சவுலுடைய கையிலையும் கூட வேதம் இருந்துச்சு. சவுல் என்கிற ஒரு மனுஷன் வைராக்கியம் நிறைந்தவனாக அவன் என்ன செஞ்சான், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினான். பக்தி வைராக்கியம் நிறைந்தவனாய் பக்தி வைராக்கியம் நிறைந்த ஒரு பரிசேயனாய் அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யூதர்களோடு இணைந்து கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினான். இப்ப ஆவியானவர் உனக்குள்ள வந்த பிற்பாடு தான் அது என்னன்னு புரிஞ்சு எப்பொழுதும் ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். நீங்க எந்த ஒரு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ளணும், எந்த ஒரு விஷயத்தை குறிச்சு நீங்க பேசுறீங்க சிந்திக்கிறீங்க அப்படின்னாலும் அல்ல உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா, நான் செய்யக்கூடிய காரியம் இல்லாட்டி நான் பேசக்கூடிய ஒரு காரியம் அது வேதபூர்வமானதா, வேதத்திலிருந்து நான் பேசுறேனா, வேதமாக இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு சிந்தனை போக்கோடு தான் நம்ம எதையும் செய்ய முடியும். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது 70 வருட துக்க வருடங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் யூதா ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். கர்த்தருடைய வார்த்தையை மீறினார்கள், விக்கிரகங்களை வழிபட்டார்கள், கர்த்தருக்கு செவி கொடுக்கவில்லை. செவி கொடுக்காம போனதினுடைய விளைவு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவர்கள் சிறையிருப்புக்குள்ளாக கடந்து போனார்கள். சிறையிருப்பு அப்படிங்கிறப்ப வந்து மறுபடியும் அதாவது சொந்த நாட்டை விட்டு இன்னொரு இடத்துல, சொந்த தேவனை விட்டு இன்னொரு இடத்துல, மிகவும் வேதனை நிறைந்த ஒரு இடத்துல, தேவாலயம் இல்லை, ஆராதனை இல்லை, பலிகள் இல்லை, பாவமன்னிப்பு இல்லை, கடவுளை குறிச்சதான சிந்தனை இல்லை, இப்படிப்பட்ட ஒரு இடத்துல போய் இவர்கள் சிக்கி கொண்டார்கள். இவங்க சிக்குவாங்க அப்படின்னு சொல்லி நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டுச்சு. இப்படி சிக்கும் பொழுது அங்கிருந்து நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவனுக்கு செவி கொடுப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த வாக்கு திட்டத்தை எல்லா ஜனங்களுக்கும் அது கிடைக்காம தேவன் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு அந்த சத்தத்தை, அந்த நினைவுபடுத்தலை ஆவியானவர் கொடுத்து அந்த ஜனங்கள் அந்த துக்கத்தின் வருஷத்தில் இருக்கும் பொழுது, அந்த அந்நிய தேசத்தில் இருக்கும் பொழுது அந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா தேவ சமூகத்தை நோக்கி கூப்பிடுகிறார்கள். நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த ஒரு இக்கட்டில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு பயமான ஒரு நிகழ்வில் இருந்தாலும் சரி, உனக்கு வாழ்க்கையில் பயம், உனக்கு வாழ்க்கையில் தனிமை, யாருமே இல்லைன்னு நினைக்கிற நிலைப்பாடு இருந்தாலும் சரி, இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் பாபிலோன்ல சிறைப்பட்டு போய் தனிமையாய் நல்ல வேலை செஞ்சான், நல்ல வசதியாக நல்ல காசு பணம்லாம் இருந்துச்சு அந்நிய தேசத்தில். ஆனா யாரு இல்லை அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க வாழ்க்கையில கடவுள் இல்லை, அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்துச்சு. எப்பொழுதுமே மனசுல வச்சுக்கணும், வசதி வாய்ப்புகள்லாம் நம்மளுக்கு சந்தோஷத்தை தராது, எல்லாம் சந்தோஷத்தை தராது, சரியா? கட்டில் எப்பொழுதுமே தூக்கம் தராது, கட்டில படுத்தா தூக்கம் வரும்னு நினைக்கிறீங்களா? தூக்கம் வராது, சரியா? தரையில படுத்தா தூக்கம் வரும். நீ சந்தோஷமா இருந்தா தான், நிம்மதியா இருந்தா உன்னால தூங்க முடியும். இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. இந்த ஜனங்கள் துக்கத்தின் வருஷங்களை கழித்து கொண்டு இருக்கிறார்கள் பாபிலோன் தேசத்துல. இப்படிப்பட்ட ஒரு சூழல், அதாவது இப்படி சொல்ற, இப்படி நரேட் பண்றப்ப நீங்க அந்த நிலையில நீங்க போய் பாருங்க, அந்த நிலையில போய் பாருங்க. அந்த நிலையில இருந்தாதான் அதோட அதை வந்து நீங்க சரியா புரிஞ்சுக்க முடியும். அந்த நிலையில இல்லைன்னா புரிஞ்சிக்க முடியாது. அந்த நிலையில இருந்து பார்த்தாதான் எவ்வளவோ மன மகிழ்ச்சியான நாட்கள் உங்க வாழ்க்கையில. நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவு மகிழ்ச்சி, கடவுளுக்காக சேவை செய்யறப்ப ஆனந்த மகிழ்ச்சி, சந்தோஷம் பெருகி கொண்டே இருந்துச்சு. எந்த இடத்துலும் எந்த எதிரியும் வந்து உங்களை துக்கப்படுத்தல, துன்பப்படுத்தல, அவங்களை வந்து சேதப்படுத்தல, மன மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவங்க எப்ப கடவுளுடைய எப்பொழுதுமே கடவுளுடைய வார்த்தைக்கு எப்படி செவி கொடுக்காம போவோம்னா, படக்குன்னு செவி கொடுக்காமலாம் போக மாட்டோம், படிப்படியா தான். கத்தருடைய வார்த்தையை எப்ப மீறுவோம் அப்படின்னு சொன்னா, முத எதிர்க்க ஆரம்பிப்போம், லேசா அப்போஸ் பண்ணுவோம், அப்புறம் வழி விலகுவோம், படிப்படியா நடக்கும், வழி விலகிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டே இருக்கும், அப்புறம் கம்ப்ளீட்டா அது அப்படி போயிடும். அதுதான் கடவுள் வந்து உன்னை விளக்குறார், கடவுளுடைய கோபம் மேல இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுதான் அந்த இடத்துல நடந்துச்சு. இவங்க எல்லாரும் போயிட்டாங்க, அவ்வளவுதான், கம்ப்ளீட்டா. எரேமியாவுடைய வார்த்தைக்கு செவி கூடாமல் அவ்வளோ பேரும் கெஞ்சிட்டான், கூத்தாடிட்டான், செய்யாத, இதை செய்யாத, இதை செய்யாத, இதை செய்யாத, அதை செய்யாதன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே போயிடும். எல்லாம் போயிருங்க, பாபிலோனுக்கு போயிருங்க, எல்லாம் முடியவே முடியாதுட்டாங்க. ஒரு பக்கம் கண்ணு பிடுங்கப்பட்டு அடிக்கப்பட்டு சிறையில விலங்கிடப்பட்டு தேவாலயம் இடிக்கப்பட்டு இருக்கிற பொருள்கள்லாம் அங்க போய் அடிமைத்தனத்தினுடைய உச்சக்கட்டத்துக்கு போயிட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் சொன்னார், 70 வருஷம் நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த 70 வருஷம் நல்லா கவனிச்சிங்க, நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க பாபிலோன்ல சிறையிருப்புல, நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா ஒரே ஒரு மனுஷன்தான் யோசிக்கிறான். அந்த 70 வருஷத்தினுடைய நிறைவு காலத்தை தானியேல் யோசித்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான்னு சொல்லி தானியேலுடைய புஸ்தகத்துல பார்க்கும். எப்போ ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி கடவுளுடைய கடவுள், அதாவது நல்லா மனசுல வச்சுங்க, என் இருதயம் உங்க இருதயத்தோட ஒத்து போகணும் அப்படின்னா, என் இருதயம் உங்களோட ஒத்து போகணும்னா நம்ம ரெண்டு பேரும் ஒத்து போகவே மாட்டோம். ஏன்னா உங்களுக்கும் எனக்குள்ளேயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, பாவம் நிறைஞ்சிடும், நம்மளுடைய இருதயம் ஒத்து போகவே போகாது. எப்போ ஒத்து போகும் அப்படின்னு சொன்னா, நீங்க ஜெபம் பண்ணணும். ஏன்னா எல்லாருடைய இருதயத்தையும் ஆளுகிறவர் கடவுள். என் இருதயத்தையும் உங்க இருதயத்தையும் ஒத்து போக பண்ணணும்னா யார் ஒத்து போக பண்ண முடியும்? எனக்குள்ள ஒரு பாவம் இருக்கும், உங்களுக்குள்ள ஒரு பாவம் இருக்கும், எனக்குள்ள ஒரு ஈகோ இருக்கும், உங்களுக்குள்ள ஒரு ஈகோ இருக்கும், ரெண்டு ஒத்து போகுமா? ஒத்து போகாது. இப்ப ரெண்டு பேரும் ஒத்து போகணும்னா என்ன செய்யணும்? ஜெபம் ஆரம்பிக்கும். ஆண்டவரே பேசுங்க. வேதம் சொல்லுது, ராஜாவினுடைய இருதயம் கர்த்தருடைய கைகளில் நீர்கால்களை போல இருக்கிறது. கடவுளை தேடுறப்ப அவனுடைய பகைவனையும் கத்தர் அவனோட நண்பனாக மாற்றுவான்னு சொல்லி வேதம் சொல்லு. இந்த 70 வருட முடிவிலே அங்க நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை தான் அந்த இஸ்ராவினுடைய புஸ்தகம் சொல்லுது. இஸ்ராவினுடைய புஸ்தகம் பார்க்கும் பொழுது அந்த முதல் வசனம் பாத்தீங்கன்னா, ஏமியாவின் வாயினாலே கத்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ், தம்முடைய முதலாம் வருஷத்திலே கத்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே. கத்தர் என்ன செய்யறாருன்னா, கத்தர் நல்லா கவனிச்சிங்க, இங்க 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 யாருடைய ஆவியை கத்தர் ஏவுறார்? விசுவாசியுடைய இருதயத்தையா? விசுவாசியுடைய இருதயத்தை கத்தர் ஏவுறாருங்க. இங்க கோரேஸ் என்கின்ற ஒரு புறஜாதியானுடைய இருதயம் ஏவப்படுகின்ற, நல்ல மனசுல வச்சு, கர்த்தருடைய நாட்கள் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும்படி, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும்படி அவர் என்ன சொன்னாரோ அது நிறைவேறும். யாரை கொண்டுனாலும் அவர் செய்வார், அது நிறைவேறும்படியாக கர்த்தர் அவருடைய இருதயத்தை ஏவுகிறார். அவன் அறிவிக்கிறான், எல்லாருக்கும் சொல்றான், எல்லாம் சொல்றான், எழுத்து வடிவேலையும் செய்தியாகவும் அவன் அறிவிக்கிறான். அவன் சொல்றான் எல்லாரும், அவன் சொல்றான் பாத்தீங்கன்னா ரெண்டாவது வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தர் ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்திரொளி யூதாவில் உள்ள எருசலேமில் தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட். என்ன பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட்? யார் பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்றா? இந்த இடத்துல கர்த்தருடைய ஆவி ஏவினதுனால கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும்படியாக அங்கு தேவன் கோரேசிங் என்ற ஒரு மனிதனுடைய ஆவியை எழுப்புகிறார், தூண்டுகிறார். எப்போதும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்கும் அப்படின்னு சொன்னா நம்முடைய இருதயத்தில் ஆவியானவருடைய ஏவுதல் அசைவாடுதல பாவம், அதான் பிரசன்ஸ் ஆஃப் காட். வேதம் தேவ சமூகத்தில் இருக்கிறப்ப சரி, அந்த மனுஷன் சொல்றது எப்படி நடக்கும் அப்படின்னா நம்மளுக்கு அது ஃபீல் பண்ண முடியும். நீங்க வேதம் படிக்கிறப்ப, வேதம் படிக்கிறப்ப அதை நீங்க உணர முடியும். ஆவியானவர் பேசுறத உன் காது கேட்கும், உன் இருதயம் கலிகூறும். அந்த வேதம் படிக்கிறப்ப உன்னுடைய இருதயம் இசைந்து போகும். அது இசைந்து போறப்ப உனக்குள்ள ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகும். அதுதான் கடவுளுடைய வார்த்தை. கடவுளனோட பேசுறார், கடவுளனோட செயல்படுகிறார். அதுதான், இப்படி இருந்தாதான் அது மனுஷீக ஞானத்தோடு மனுஷீக சிந்தனையோடு எதுவுமே நடக்கவே நடக்க. அங்கு கோரேசை தோன்றி அவன் சொல்றான், இந்த யூதா ஜனங்கள் எல்லாம் அடிமையா இருக்காங்களா, அவங்களாம் ரிலீஸ் பண்ணுப்போம் அப்படிங்கிறான், அவனெல்லாம் விடுவி அப்படிங்கிறான். எப்ப சொல்லப்பட்டுச்சு? எரேமியா அவனால சொல்லப்பட்டுச்சு. 70 வருஷத்துக்கு முன்னால சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை அவங்க என்ன செய்யறதுனா முழுமையாக நிறைவேறுகிறது. தேவன் தனது ஜனங்களுக்கு விடுதலையை அறிவிக்கிறார். தேவன் தனது ஜனங்களுக்கு விடுதலையை அறிவிக்கிறார். அடிமைப்பட்டு போன ஜனங்களுக்கு விடுதலை, அடிமைப்பட்டு போன ஜனங்களுக்கு விடுதலை, கர்த்தர் சொன்ன வார்த்தையினுடைய நிறைவேறுதல். இதுதான் நம்ம பார்க்கிறோம் வேதத்துல. பார்க்கும் பொழுது மீட்பு கடவுளுடையது, மீட்பு கிறிஸ்துவுடையது. கிறிஸ்து அங்கு என்ன செய்யப்படுகிறார்? அவருடைய வார்த்தை விடுதலையின் செய்தி அறிவிக்கப்படுகிறது. இன்னைக்கு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் விடுதலையினுடைய செய்தி. உன்னுடைய பாவத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலை செய்கிறார். நீ விக்கிரக ஆராதனையிலும் பாவ பிடியிலும் சிக்கி இருக்கிற உனக்கு கர்த்தருடைய செய்தி என்னன்னா உனக்கு விடுதலை. இந்த இடத்துல பாபிலோன் சிறைப்பட்டு போன மக்களுக்கு விடுதலையை கர்த்தர் அறிவிக்கின்றார். இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது எத்தனையோ நிகழ்வுகள் பல பல இடங்கள்ல நடக்குது. எத்தனையோ நிகழ்வுகள் எருசலேம்ல நடக்குது, பெர்சிய ராஜ்யத்துல நடக்குது. எத்தனையோ ராஜாக்களினுடைய காதுகள்ல துணிக்கப்பட்டது, எத்தனையோ ராஜாக்கள் அதுல இசைந்து இருக்கிறார்கள். இவை எல்லாத்தையும் ஒன்றிணைத்து பார்க்கும் பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒரு பொழுதும் மாறல. அப்ப என்ன படிக்கிறோம், என்ன படிக்கிறோம்? நீங்களும் நானும் கையில வச்சிருக்கிற வேதம் ஸ்திரத்தன்மையுடையது, ஸ்திரத்தன்மையுடையது, பர்ஃபெக்ட். அது சொன்னா நடக்கும். இன்னைக்கு திரும்ப உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நடக்கலன்னா வேதத்தின் மீது நம்மளுக்கு ஜனங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நீங்க ஜனங்கள் எல்லாம் நீங்க இதுல பாருங்க, நீங்க இஸ்ரேல பின்னால பார்க்கலாம், நெகேமியால பின்னால பார்க்கலாம், நீங்க சாலமோனுடைய ஜெபத்தை பார்க்கலாம், தானியலுடைய ஜெபத்தை பார்க்கலாம். இவங்க எல்லாம் என்ன சொல்லி ஜெபம் பண்ணாங்க அப்படின்னா, ஏற்கனவே நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்ட கர்த்தருடைய செய்தியை சொல்லி ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே நாங்கள் பாவம் செஞ்சோம், ஆண்டவரே உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செஞ்சோம், உமை விட்டு தூரம் போனோம், ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்கல, ஆண்டவரே கட்டளைகளை நாங்கள் மீறினோம், நியாயப்பிரமாணத்தை மீறினோம். இது உங்க வாழ்க்கையில உங்களுடைய ஜபங்கள்ல இருக்குதா? ஏன் இந்த இடத்துல அவங்க சிறைப்பட்டு போனார்கள் என்பதற்கு ஒரு மூல காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அவர்கள் பாவம். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மீறினா என்ன நடக்கும்னு சொன்னது நிறைவேறியது. திரும்ப இன்னைக்கு நம்மளுடைய நியாயப்பிரமாணம் மனசாட்சியில கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். ஆனா நியாயப்பிரமாணம் நம்ம காதுகள்ல ஒலிக்கிறது இல்ல. நீங்க நியாயப்பிரமாணம் படிச்சு பாத்துறீங்களா? ஒரே தேவன் சொல்லியிருக்கிறார். ஒரே தேவனை விசுவாசிக்கிறீங்களா? அந்த ஒரே தேவனை விக்கிரக ஆராதனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். செஞ்சிருக்கீங்களா? அந்த ஒரே தேவனுடைய நாமத்தை வீண்ல வணங்கக்கூடாது செஞ்சிருக்கீங்களா? ஓய்வு நாள பரிசுத்தமா அனுசரிக்கணும் அனுசரிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தருடைய நாள், அதேதான் விஷயம். கர்த்தருடைய நாள்ல நம்ம என்ன நியாயப்பிரமாணம் சொல்லி இருக்குதோ அந்த நியாயப்பிரமாணத்துல உயிர் தெரிந்த கர்த்தருடைய நாள்ல நாம என்ன செய்ய வேண்டும் என்கின்ற காரியங்கள், சொல்லப்பட்ட காரியங்கள் நம்ம செய்யறோமா, அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. கர்த்தருடைய நாளுக்கு இன்னைக்கு முக்கியத்துவம் இல்லை. ஜனங்கள் ஆலயத்துக்கு வர்றது கிடையாது. கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லணும், வாங்க சர்ச்சுக்கு வாங்க. ஆவியானவர் இருந்தா நீ வீட்டில் இருப்பியாமா? ஆவியானவர் இருந்தா நீ வேதம் வாசிக்காம இருப்பியா? ஆவியானவர் இருந்தா நீ ஜெபம் பண்ணாம இருப்பியா? ஆவியானவர் இருந்தா எப்படி நெஞ்சு படபடத்து போகும், சர்ச்சுக்கு வராம இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, உனக்குள்ள ஆவியானவர் இருந்தாதான் அது நடக்கும், இல்லைன்னா நடக்காது. அதுதான் விஷயம் இங்க. இந்த ஜனங்கள் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை மீறியதனுடைய விளைவு அதுதான் அங்க நடந்துச்சு. ஏன் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள்? சும்மா சும்மா சிறைப்பட்டு போனானா? சும்மா சிறைப்பட்டு போன கடவுளை தேடல, கடவுள் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றல. ஏன் இன்னைக்கு உனக்கு ஆசீர்வாதம் இல்ல? ஏன் உன் வாழ்க்கையில சமாதானம் இல்ல தெரியுமா? நியாய பிரமாணத்தை மீறல, கடவுள் சொல் பேச்சு கேட்கல. தீர்க்கதரிசி என்ன செய்வான்? அழுது அழுது பார்த்தான், கத்தி கத்தி பார்த்தான், கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தான், வாங்க திருச்சபைக்கு வாங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மாட்டோம், ஆனா நீ சொல்றது மட்டும் சொல்லிக்கிட்டே இரு, ஆனா நாங்க கேட்டுக்கிட்டே இருப்போம், ஆனா நாங்க செய்ய மாட்டோம். திருச்சபையில ஒழுங்கு இல்லை அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கல அப்படின்னு சொன்னா, உனக்கு ஆபத்து தான ஒழிய வேறு எதுவுமே கிடையவே கிடையாது. பாருங்க, ரொம்ப சிம்பிள் பேசிக் ட்ரூத் தான் சொல்றது. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுச்சு, பெர்ஃபெக்ட். நான் சொன்னது கேட்கல. அடுத்துதான் அவர் சொல்றாரு, இதே அடுத்த விஷயத்தை பாருங்க, வேதம் சொல்ற இன்னொரு விஷயத்தை பாருங்க. 70 ஆண்டுகள் கடந்து போன பொழுது தேவன் என்ன செய்யறாருனா, அந்த அந்த ஜனங்கள் காதுகள் கேட்க மறுபடியும் சொல்றாரு, 70 வருஷம் நீங்க சிறைப்பட்டு போன பின்பு நான் மறுபடியும் உங்களை நான் கூப்பிட்டு வருவேங்கிற ஒரு செய்தியும் அவங்க சொல்றாரு. திருப்பி வேதத்தினுடைய ஸ்திரத்தன்மையை பாருங்க, திருப்பி வேதத்துல கடவுளுடைய இரக்கத்தை பாருங்க. அந்த இடத்துல வேதத்தை பார்க்கிறப்ப கடவுள் சொன்ன வார்த்தையினுடைய நிறைவேறுதல், அடுத்தது இந்த இடத்துல பார்க்கும் பொழுது கடவுளினுடைய இரக்கம், எவ்வளவு இரக்கம் உள்ளவரா இருக்கிறார் கடவுள். நான் சொன்ன வார்த்தையில் அவர் உண்மை உள்ளவர் மாத்திரம் கிடையாது, நான் இரக்கமுள்ள ஆண்டவர், இரக்கமுள்ள ஆண்டவர். தனது ஜனங்கள் மீது கடவுள் இரக்கமுள்ள கடவுளாக இருக்கிறார். திருப்பி அந்த ஜனங்களை சொல்றாரு, திருப்பி நீங்க மறுபடியுமா வந்து எருசலேமை கட்டுங்க அப்படிங்கிறார். நீங்க ஆதியாகமம் குறிச்சு வச்சுக்கோங்க, பக்கத்துல வேணா குறிச்சு வச்சுங்க. ஆதியாகமம் 15:16 ஆண்டவர் சொல்றாரு, நீங்க 400 வருஷம் அடிமைகளா இருப்பீங்க அப்படின்னாரு. 400 இயர்ஸ் நீங்க அடிமைகளா இருப்பீங்க. 400 வருஷம் அடிமையா இருந்தா நல்லா கவனிச்சு பாருங்க. 400 இயர்ஸ் ஆபிரஹாம்ட சொல்லி 400 வருடங்கள் அமைதலா இருந்து ஆண்டவர் சொன்னார், நீங்க எகிப்துல அடிமைகளா இருப்பீங்க அப்படின்னாரு. 400 வருஷம் என்னைக்கு முடிஞ்சிச்சோ, 400 வருஷத்தினுடைய நிறைவுல கர்த்தர் தான் சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்து அந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட நிலைகளில இருந்தாலும் அந்த ஜனங்களை மீட்க வல்லவராக இருக்கிறார். இதைதான் யாத்ரியாகமம் 12 அதிகாரத்துல பாக்குறோம். பஸ்காவை அனுசரிச்சு அங்கு மாபெரும் விடுதலை, எகிப்தில் இருந்து ஒரு மாபெரும் மீட்பு. தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நீ எப்படிப்பட்ட மோசமான ஒரு பாவியா இருந்தாலும் சரி, தேவனிடத்துல இரக்கத்துக்காக நீ கெஞ்சும் பொழுது நிச்சயமா கத்துறோம் ஜெபத்தை கேட்ப. எசேக்கியா ராஜா செத்து போவேன்னு ஏசாயா சொன்ன சொல்லப்பட்ட பிற்பாடு அவன் முற்றத்துல முடங்கிக்கிட்டு அழுகிறான், அழுகிறான். கத்தருக்கு மனசு கேட்கல, படிச்சு பார்த்தா ரொம்ப சங்கடமா இருக்கும். அவருக்கு மனசு கேட்கலையாம், அவன் முக்கத்துல நின்றுட்டு அழுகிறது. ஏசாயா வீடு திரும்புறதுக்கு முன்னால அவன் அழுகிறது, அவன் அழுகிறான். அவனு போய் சொல்லுங்கிற அவன் அழுகிறான், ஆயுஸ் நாள் கூட்டி கொடுத்தது அப்படிங்கிற. அவன் திரும்பி போறான், திரும்பி போய் அவன் சொல்றான், உனக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்துட்டேன் அப்படிங்க. அதுக்கு அவன் கேட்கறான், அவன் சொன்ன அவன் கேட்கறான், இது என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லி கேட்கறான். சூரியப்பாக அப்படியே நிற்கும் பாரு போ அப்படின்ட்டான். எவ்வளவு இரக்கம் உள்ள தேவன், எவ்வளவு இரக்கம் உள்ள தேவன் தெரியுமா? இந்த ஜனங்கள் எவ்வளோ மிஞ்சி போனாலும், எவ்வளோ கெட்டு போனாலும், அவ்வளோ மோசமான ஒரு நிலையிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறப்ப அவர் கேட்காம போகவே இல்லை. ஆச்சரியமான ஒரு விஷயம், ஆச்சரியமான ஒரு விஷயம். இதேதான் கலாத்திய 4:5 காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தனது குமாரனை அனுப்பினார். ஆதியாகமம் 3:15 உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொன்னார் தேவன். இதோ ஒரு கன்னிகை ஒரு கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. காலம் நிறைவே நின்ற பொழுது கிறிஸ்து உங்களுக்காக எனக்காகவும், நம்ம பாவத்தினுடைய அவர் முன்குறித்த ஜனங்கள் பாவத்தில விழுந்து பாவத்தில செத்து போய் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களையும் என்னையும் உயிர்ப்பிக்கும்படியாக தேவன் தனது குமாரனாக இயேசு கிறிஸ்துவை உலகத்திலே அனுப்பினார். மீட்ப பாத்தீங்கன்னா கடவுளுடைய இரக்கத்தை யோசிச்சு பாருங்க. திருச்சபை அப்படிங்கறதுங்க நல்லா கவனிச்சுங்க, திருச்சபை மக்களுடைய மனது இயேசுவினுடைய மனதை போல இருக்கணும். இயேசு மனசு இருக்குதா? Do you have the heart of Christ? Do you have the heart of God? எவ்வளவு see முரட்டுத்தனமா போனாங்க, முரட்டுத்தனமா போனாங்க. எரேமியா போய் சொல்றான், சொல்லிக்கிட்டே எரேமியா என்ன பாடுபடுத்தினாங்க தெரியுமா? அவருக்கு பேர் என்ன தெரியுமா? அழுகையும் தீர்க்க அழுக விட்டாங்க. இருக்கிறவங்க எல்லாம் அவ்வளவு பேரும் சும்மாப்பட்டவங்க நினைச்சீங்களா? அந்த யூதா ஜனங்கள் சும்மானப்பட்டவன் நினைச்சீங்களா? எரேமியாவை குழுவி குழிக்குள்ள போட்டு இடுக்கத்தின் அப்பத்தை கொடுத்து சிறைச்சாலையில வச்சு அவன் தலையில நுகத்தை சுமக்க வச்சு அளவுட்டு கதற விட்டு, நீ சொல்லு நாங்க கேட்போம் ஆனா செய்ய மாட்டோம். அவனை பிடிச்சி அவனோட இழுத்துட்டு போய் அவ்வளோ ஹார்ட் ஹார்ட்டட் பீப்புள் தான் காட்டுறாரு. அவ்வளோ கடின இருதயம் உள்ளவன் கேட்கவே இல்லை. அவனை சித்திரவதை பண்ணாங்க கேட்கவே இல்லை. நல்லா கவனிச்சிங்க, கடவுள் வந்து நியாயத்தீர்ப்பு பண்ணார். கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லலன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு நியாயத்தீர்ப்பு நடந்துச்சு. அவ்வளோ பேரும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனாங்க. ஆனால் அதுக்கு மேலே நல்லா கவனிச்சு பாருங்க, அதுக்கு மேல கடவுளுடைய இறக்கம், நான் உன்னை மீட்பேன், உனைய காப்பாத்துவேன், உன்னை ரட்சிப்பேன். அதுதான் எவ்வளவு முரட்டுத்தனம் பண்ணி போனாலும் கூட கடவுள் தான் தெரிந்து கொண்ட ஜனங்கள் மீது எவ்வளவு இரக்கமும் கரிசனையும் உள்ளவராக இருக்கிறார். ஆச்சரியமான விஷயம். இப்ப ஒரு அதான் வருத்தத்தினுடைய காலம். அந்த வருத்தத்தின் காலம் தான் அந்த 70 வருஷத்தினுடைய நிகழ்வு. இப்போ முடிஞ்ச பிற்பாடு இந்த 2 முதல் 4 வசனங்கள் நான் வாசிக்கிறேன் பாருங்க. கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க, என்ன நடக்குது, யார் சொல்றா, யார் பேசுறா, என்ன பேசுறான், யார் பேசுறது, என்ன பேசுறான்னு பாருங்க, என்ன பேசுறான்னு பாருங்க. இப்போ இது பேச போறது யாரு, சொல்றது யாரு? கோரேஸ் ராஜா பேசுறாரு. கோரேஸ் ராஜா யாரை பத்தி பேசுறாரு, யாருக்காக பேசுறாரு, அதுதான் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸ். அங்க என்னது கடவுளுடைய, அங்க ராஜாவினுடைய ஆணை என்ன? ராஜா என்ன ஆணை பிறப்பிக்கிறான், யாருக்காக பிறப்பிக்கிறான், என்னன்னு பிறப்பிக்கிறான். அந்த இடத்துல வசனத்தை பாருங்க, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாமே எனக்கு தந்திரளி, யூதாவில் உள்ள எருசலேமே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோட அவருடைய அவனோடே அவருடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன், எருசலேமிலே வாசம் பண்ணுகிற தேவனே தேவன், அந்த ஜனங்களில் மீதியாகி இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கி இருக்கிறானோ அவ்விடத்தில் ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கு என்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கைகளை கொடுத்து அனுப்புகிறது மன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியா ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தம் ராஜ்யம் எங்கும் எழுதி விளம்பரம் பண்ணி வைத்தான். யாரு சொல்றான்னு யோசிச்சு பாருங்க. கடவுள் அறிஞ்ச ஜனங்கள் இல்ல, கடவுளை அறியாத ஒரு அரசன், கடவுளை அறியாத ஒரு அரசன் என்ன சொல்றான், அவனுடைய ஆணை என்ன, அவனுடைய ஆணை என்ன? ஐ ஆம் த கோரேஸ், ஐ ஆம் த சைரஸ், நான் சொல்றேன் நான் கூறுகிறது என்னவென்றால், என்ன சொல்றான், யெகோவாகிய தேவன் இருக்கிறார். யாரு? அந்நிய தேவன வணங்கின கோரேஸ் யெகோவாவின் தேவனுடைய பெயரை உச்சரிக்கிறான். இந்த ஜனங்கள் உச்சரிக்கல, இந்த ஜனங்கள் நினைக்கல, இந்த ஜனங்கள் கடவுளை விட்டு தூரம் போனாங்க, இந்த ஜனங்கள் கர்த்தருடைய மனுஷனுடைய தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல, இந்த ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில, தங்களுடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இருந்த அந்த செய்திகளை எல்லாம் மறந்து போனார்கள். மறந்து போய் அந்நிய தேசத்திலே புறஜாதி தேசத்திலே அடிமைப்பட்டு போயிருக்கிறார்கள். இப்ப புறஜாதி தேசத்துல கர்த்தருடைய வார்த்தை துணிக்கிறது, கர்த்தருடைய செய்தி துணிக்கப்படுகிறது, கர்த்தர் அங்கு பேசுகிறார், கர்த்தர் அங்கு இருதயத்திலே அவருடைய இருதயத்தை துணிக்கப்படுகிறார். அந்த இடத்துல யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமான ஒரு காரியம், புறஜாதி மக்கள் மத்தியிலே கர்த்தருடைய சத்தம் துணிக்கப்படுகிறது. என்ன சொல்றான்? அவன் சொல்றான், தேவனினுடைய பெயரை சொல்கிறான், அவர் பரலோகத்தின் தேவனாய் இருக்கிறார். யெகோவா தேவனுடைய மேன்மையை கூறுகிறார், அவர் பரலோகத்தின் தேவன் என்று சொல்லுகிறார். யார சொல்றா? யார் சொல்றா? அவர் பரலோகத்தின் தேவன் யார் சொல்றா? கோரேஸ் சொல்றான், புறஜாதி மனுஷன் சொல்றான் கோரேஸ். அடுத்தது சொல்றான், அவர் உண்மையுள்ள தேவன், அவர் உண்மையுள்ள தேவன். இப்ப என்னோடு கூட பாருங்க, யார் யாரெல்லாம் இப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு பாருங்க. என்னோடு கூட தானியேலினுடைய புஸ்தகத்தை எடுத்துங்க, தானியேலினுடைய புஸ்தகத்தை எடுத்துங்க, எசேக்கியேல் தானியேல், தானியேல் இரண்டாம் அதிகாரம் எடுத்துங்க. என்னெந்த ராஜா சொல்றாங்கிறதெல்லாம் பாருங்க. தானியேல் இரண்டாம் அதிகாரம் 47 வசனத்தை பாருங்க. ஆயிரத்தி முப்பத்தி இரண்டாவது பக்கம் கோரேஸ் சொன்னாருங்க. இப்ப சொல்றாரு, ராஜா தானியேலை நோக்கி நேபுகாத்நேசார் சொல்றாரு, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனாகிய உங்கள் தேவனே தேவர்களுக்கெல்லாம் தேவனும் ராஜாக்களுக்கெல்லாம் ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவருமாயிருக்கிறார். மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கெல்லாம் தேவன், மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர். தானியேல் 3:29 வசனத்தை பாருங்க. தானியேல் 3:29. அதனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்கலமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றார். இவ்விதமாய் ரட்சிக்க வேறொரு தேவன் இல்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நெருப்புக்குள்ள போட்டோன்ன, நெருப்பு சூளையில இருந்த பொழுது அவர்கள் அக்கினி பற்றி எரியல, அவங்களை அக்கினி ஒண்ணுமே செய்யல, ஆனா அவங்க தூக்கி போட்டா அத்தனை பேரும் செத்து போயிட்டான். அப்ப அவன் சொல்றான் அங்க ராஜா என்ன சொல்றான், இவர் தாங்க தேவன், இவரை போல ரட்சிக்கிறதுக்கு தேவன் யாரையுமே கிடையாதுன்னு சொல்லி சொல்றான். தானியேல் 6 எடுத்துக்கங்க, 6:26 வசனத்தை பாருங்க. தானியேல் 6:26 தரியு ராஜா சொல்றான், இது நேபுகாத்நேசார் சொன்னது ரெண்டும், இப்ப தரியு ராஜா சொல்றான். தரியு சொல்றான் 6:26, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ள யாவருக்கும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன். யார் சொல்றா? தரியு சொல்றான், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும், அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். என்ன விஷயம் சொல்றா? யார் சொல்றா? யாரை வச்சு சொல்ற? கடவுளை குறிச்சு இவ்வளவு உயர்வான எண்ணம் மனசுல இருக்குதா? என்னுடைய கேள்வி எல்லாம் இது புறஜாதியான்னு சொல்றான், ஒரு புறஜாதி அரசன் ஒரு கோரையை சொல்றான். கடவுளை இன்னைக்கு என்ன தெரியுமா அங்க பிரச்சனையே? இன்னைக்கு உலகத்தான் வந்து நம்மளுடைய தேவன், அதாவது கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னா அவன் சொல்லுவான், கிறிஸ்தவர்கள்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க, திருட மாட்டாங்க, லஞ்சம் வாங்க மாட்டாங்க அப்படிமா. இன்னைக்கு கிறிஸ்தவன் அது மட்டும்தான் செய்யறான். எல்லா போக்கிரித்தனத்துக்கும் முத ஆள் யாரு அப்படின்னா, நிலம் திருடுறவன் யாரு, சொத்தை அபகரிக்கிறவன் யாரு, கோயில் காசை திருடுறவன் யாரு, யாரு அப்படின்னா அங்க இருக்க சர்ச்சி பாஸ்டரும் போதகரும் பிஷப்பும் தான், வேற எவனுமே கிடையாது. எல்லா திருட்டு பயிலும் இங்கதான் இருக்கான். இங்க புறஜாதி தேவன், புறஜாதி மக்கள், புறஜாதியுடைய அரசர்கள் சொல்றார்கள். கடவுளை குறிச்சு எவ்வளவு உயர்வா, எவ்வளவு மேன்மையா, எவ்வளவு மகத்துவமா அவர் சொல்ற ஒரு விஷயத்தெல்லாம் பார்க்கும் பொழுது, அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றைக்கும் நிலைத்து இருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் ஒழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் அவருடைய, அதாவது அவருடைய ஆளுமை முடிவு பரியந்தம் என்று சொல்லுகிறார். நேபுகாத்நேசார் சொல்றான், தரியு சொல்றான், கோரே சொல்றான், ஆனா கிறிஸ்தவர்களாகி நீங்களும் நானும் கடவுளை இப்படி சொல்றோமா, இப்படி சிந்திக்கிறோமா, இப்படி நம்மளுக்குள்ள என்ன பாடு இருக்குதா? இப்படிப்பட்ட என்ன பாடம் இல்லையே? கடவுளை குறிச்சு உயர்வான ஒரு எண்ணம் உனக்குள்ள என்னைக்கு வருதோ? அப்ப அவன் சொல்லிட்டான், இந்த தேவனுக்கு முன்பதாக எவனாவது ஏற்று பேசினா அவன் வீடு எருக்களமாக்கி போடப்படும் சொல்லி சொல்லிவிட்டான். பாருங்க, நீ 6 எஸ்ரா 6 பின்னும் தம்மால் பிறப்பிக்கும் கட்டளை என்னவென்றால், எந்த மனிதனாவது இந்த கட்டளையை மாற்றினால் அவன் வீட்டில் இருந்து ஒரு உத்தரம் பிடுங்கி நாட்டப்பட்டு அவன் அந்த உத்தரத்தில் தூக்கி போடப்படவும், இது நிமித்தமாக அவனுடைய வீடு குப்பை மேடாகவும் கடவுதுன்னு சொல்லி இந்த கடவுளை மாத்தியவனால் ஏதாவது பேசுனீங்க, அவன் வீட்டில் இருக்க அவன் வீட்டில் இருக்கிற உத்தரத்தை பிடிங்க அதில் தூக்கில் போடலாம் அப்படின்னு. அப்ப அந்த கடவுளை குறித்த ஒரு உன்னதமான உயர்வான எண்ணம், எப்படிப்பட்ட எண்ணம் இன்னைக்கு மனுஷனுக்குள்ள இருந்திருக்குன்னு யோசிப்பாங்க. இன்னைக்கு மக்கள் மத்தியில என்ன இல்லை அப்படின்னா, கடவுள் பயம் இல்லை. கடவுளுக்கு பயந்தா நீ கடவுளுக்கு மட்டும் பயந்து பாருங்க, கடவுளுக்கு பயப்படுற பயம் மட்டும் இருந்து பார்க்கட்டும். அடுத்த விஷயம் சொல்லாம பாருங்க, சொல்லி முடிச்சுட்டு அவர் சொல்றாரு, இஸ்ரேல பாருங்க, இஸ்ரேல பாருங்க, ரெண்டாம் வசனம், இஸ்ரேல ரெண்டாம் வசனம் அவர் சொல்றாரு பாருங்க, ரெண்டாம் வசனத்தை பாருங்க. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர், நல்ல கவனிங்க, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி. யாரு சொல்றா? கோரேசு சொல்றான். என்ன சொல்றான்? பூமியினுடைய ராஜ்யங்களை எல்லாம் யார் எனக்கு கொடுத்தாரு? கர்த்தர் எனக்கு கொடுத்தார். கடவுளுடைய நன்மையை பாருங்க, கடவுள் தான் தெரிந்து கொண்ட அந்த ஜனங்களுக்கு அவருடைய ஈவை எப்படி கொடுக்கிறார் பாருங்க, நன்மையை எப்படி கொடுக்கிறார் பாருங்க, அவரின் உடைமைகள் எவ்வளவு பெருசுன்னு பாருங்க, அவருடைய ஈவு எவ்வளவு பெருசுன்னு பாருங்க, அவன் வாயிலிருந்து புறப்பட்ட வந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. அவன் சொல்றான், இந்த ராஜ்யங்கள் எல்லாம் கர்த்தரனை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம யாரை தேடி போறோம், நம்மளுக்கு எது வேணும்னா யாரை தேடி போறோம்? இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்தில் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு இந்த KFC தான் இருக்கிறதுலே வந்து பயங்கர சேல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். KFC வேர்ல்டு வைடா இருக்கு, உலகம் முழுசு இருக்கு. ஃபர்ஸ்ட் ரமேஷ் வந்தப்போ அவர் சொல்லிட்டு இருந்தார், பேசிட்டு இருக்க என்ன சொல்லிட்டு இருந்தார், அமெரிக்கால ஒரு சிக்கன் சென்டர் இருக்கு, அந்த மாதிரி ஃப்ரைட் சிக்கன். அந்த சிக்கன் கம்பெனிக்காரன் அவன் தான் வேர்ல்ட்ல நம்பர் ஒன் சேல்ஸ்ல, வேர்ல்ட்ல நம்பர் ஒன். ஏன்னா அவன் கடை ஞாயிற்றுக்கிழமை கிடையாது, சண்டே கிடையாது. KFC என்னைக்கு கூட்டம் இருக்கும்? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான். ஆனா அந்த சிக்கன் ஃப்ரைட் சிக்கன் வந்து, அமெரிக்கன் ஃப்ரைட் சிக்கன் வந்து சண்டே கடை கிடையாது, சண்டே கிடையாது. அவன் தான் நம்பர் ஒன். ஏன்னா அந்த நாள்ல ஜனங்கள் எல்லாரும் போய் கடவுளை ஆராதிக்கும். ஏன் லீவுனா எதுக்கு? ஓய்வு நாள், கர்த்தருடைய நாள் எதுக்கு? ஜனங்கள் கடவுளை ஆராதிக்க. கடவுளை ஆராதிக்கிறதுக்கு நான் எந்த வகையிலையும் தடையா இருந்துடக்கூடாது, எனக்கு காசு பணம் முக்கியம் கிடையாது, எனக்கு கடவுள் தான் முக்கியம் அப்படிங்கிறப்ப கடவுள் எந்த அளவுக்கு அந்த மனுஷனை ஆசீர்வதிச்சிருக்காரு யோசிச்சு பாருங்க. ஏன் திரும்ப இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் இல்லாம போச்சு, கடவுளுடைய நாளுக்கு முக்கியத்துவம் இல்லாம போனோடனே ஆசீர்வாதம் அப்படியே படிப்படியா குறைஞ்சிடும்? இருக்காது, அதெல்லாம் இருக்காது. நம்மளுக்கு நடக்கிற மாதிரி இருக்கும். KFC ஓடலையா? KFC நல்லாதான் ஓடுது. அந்த கடை எப்படி ஓடுது? உலகம் முழுசும் கடை வச்சு அவன் சம்பாதிக்கிறத அமெரிக்க தேசத்துல மட்டுமே வச்சு அவன் சம்பாதிச்சு கடவுளுக்கு கடவுளுடைய ஜனங்கள்லாம் ஆராதிக்க போனோம்னு சொல்லி விட்டுட்டானே, அவனல்ல கத்தர் ஆசீர்வதிக்கிறாரு. அவன் சொல்றான், அங்க இருக்கிறவங்க சொல்றான், அவன் சம்பளம் அவ்வளவு மானாவாரியா கொடுப்பாப்படியா இருந்தாலும் சம்பளம் எல்லாம் வேணாம் போதும்ட்டாங்களா? சம்பளம் எல்லாம் போதும் கொடுக்காதீங்கட்டாங்களா? நாங்க ஒர்க் பண்றோம், எங்களுக்கு ஆர் சாட்டிஸ்ஃபைட் அப்படிங்கிறாங்க. மிச்ச காசெல்லாம் எல்லாம் கர்த்தருடைய பணிக்காக தான் கொடுக்குறாங்க. நம்ம இப்படி இந்த இடத்துல அவர் சொல்றான், கோரேசு சொல்றான், பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் கர்த்தர் எனக்கு தந்தருளி. அவருடைய நன்மையை பாருங்க. ஏன்னா அவன் கர்த்தருடைய, அவன் கர்த்தர் அவனுடைய இருதயத்துல ஏவனதுனால அவன் கர்த்தர் சொன்ன வார்த்தையை செய்யறான். கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவன் செய்யறதுனால கர்த்தர் அவனை எவ்வளவு விதமா ஆசீர்வதிச்சிருக்காரு பாருங்க. பெர்சிய ராஜ்யம் முழுவதுமாக அவனுக்கு, அவர் சொல்றான், கர்த்தர் அவ்வளவு செஞ்சிருக்கிறார் அப்படி சொல்லிட்டு திருப்பி அந்த வசனத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா பாருங்க, கடவுளுடைய நன்மை அந்த கோரேசுக்கு எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பாருங்க. அவர் சொல்றாரு, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாமே எனக்கு தந்திரளி. யூதாவில் உள்ள எருசலேமிலே தமது ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அதாவது பூமியினுடைய ராஜ்யத்தெல்லாம் யாரு கொடுத்தா? கர்த்தர் கொடுத்தார். யெகோவா தேவனுடைய அதிகாரத்தை பாருங்க, எல்லா அதிகாரமும் அவனுக்கிட்ட இருந்தாலும் அவனுடைய அதிகாரம் கர்த்தர்கிட்ட இருக்குங்கிற ஒரு உண்மையை அவன் சொல்றான் அந்த இடத்துல. பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட்ங்க அது, இது பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட். இந்த பெர்ஷியன் கிங்டம் முழுசும் சொல்லப்பட்ட ஒரு உண்மையான சத்தியம். அங்க உண்மையான சத்தியம் என்ன? கடவுள் ராஜ்யத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். பர்சிய ராஜ்யம் என்னுடையது நான் சொல்றேனே, இந்த பர்சிய ராஜ்யத்தை எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். எரேமியா என்னோடு கூட, எரேமியாவினுடைய புஸ்தகம் வாங்க வேகமா, 25வது அதிகாரம். எரேமியா 29வது வசனம் பாருங்க. பக்கம் 906. இதோ நான் வடக்கே இருந்து சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேசார் என்கின்ற பாபிலோன் ராஜாவையும் அழைத்தனுப்பி அவர்களை இந்த தேசத்துக்கு விரோதமாகவும் இந்த குடிகளுக்கு விரோதமாகவும் சுற்றிலும் இருக்கிற இந்த எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமாகவும் வரப்பண்ணி அவைகளை சங்கரத்துக்கு ஒப்பு கொடுத்து அவைகளை பாழாக்கவும் இகழ்ச்சிக்குரிய ஈசல் போடுதலாகவும் நித்திய வனாந்தர களமாகவும் செய்வேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சொன்னது நடந்துச்சா நடக்கலையா? நான் வெளி தேசத்துல இந்த ஆளை கொண்டு வந்து பாபிலோன் ராஜாவை கொண்டு வந்து இங்க இருக்கிற யூதாவை ஒண்ணு இல்லாம நான் ஆக்குவேன், எருக்களமாக்கி போடுவேன்னு சொன்னார். சொன்னது நடந்துச்சா நடக்கலையா? திருப்பி 27வது அதிகாரம் எடுங்க. 27வது அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்க. 6வது வசனம். இப்பொழுது நான் இந்த தேசங்களை எல்லாம் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேசார் என்கின்ற பாபிலோனின் ராஜாவின் கையிலே கொடுத்தேன். அவனுக்கு ஊழியம் செய்யும்படி வெளியின் மிருக ஜீவன்களையும் கொடுத்தேன். நேபுகாத்நேசாருக்கு என்ன கொடுத்தாரு? ராஜ்யத்தெல்லாம் நான் தான் கொடுத்தேன் அப்படிங்கிறார். இன்னைக்கு நம்ம யாரை தேடுறோம், யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? புறஜாதியா நம்மளுடைய கடவுளை சொல்றான். நம்ம யாரை சொல்றோம்? எவனோ ஒரு புறஜாதியனை பத்தி பேசிட்டு இருக்கோம், எவனோ ஒரு புறஜாதியா சாமியை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அந்நிய தேவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோம். என்னுடைய ராஜா மட்டுமே ராஜா, என்னுடைய தேவன் மட்டுமே என்னுடைய தேவன், அவர் தான் ராஜ்யங்கள். இவன் போரை சொல்றான், ராஜ்யங்களுக்கெல்லாம் அதிகாரியான தேவன். இந்த என்னெல்லாம் உங்களுக்குள்ள இருக்குதா? அப்பதாங்க நம்ம சுபிக்ஷமா இருக்க முடியும். இதெல்லாம் கொடுத்தது யாரு? என்னுடைய ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கடவுளை குறிச்சதான உயர்வான எண்ணங்கள்லாம் இன்னைக்கு மக்கள் மத்தியில சுத்தமா இல்ல. கடவுளை குறிச்ச எண்ணம் என்னைக்கு உயர்வா இருக்குதோ, கடவுள் கொடுத்தார், கடவுள் கொடுத்தார், கடவுள் கொடுத்தா. அவன் சொல்றாங்க, புறஜாதியா சொல்றான், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்துருளிங்கிற. என்னமா பாருங்க, முதல் விஷயம் சொல்றாரு, கடவுளை பத்தி உன்னதமான காரியத்தை சொல்றாரு. கடவுள் தனக்கு ராஜ்யத்தை கொடுத்தேன்னு சொல்லி சொல்றாரு. அவருடைய அதிகாரத்தை குறிச்சு சொல்றாரு. இப்ப சொல்றாரு, இப்ப அடுத்தது சொல்றாரு, என்ன சொல்றாரு? அந்த 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா, யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். யாருக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு? கோரேசுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் ஆண்டவர். நான் எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் எனக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறாரு. எல்லா ராஜ்யங்களுக்கும் சொந்தக்காரனாக எனக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்த தேவன் எதுக்கு தெரியுமா அந்த ராஜ்யத்தெல்லாம் கொடுத்திருக்காரு? இந்த சொத்தெல்லாம் எதுக்கு தெரியுமா கொடுத்திருக்கிறாரு? என்னைய ராஜாவா எதுக்கு தெரியுமா ஆக்கி இருக்கிறாரு? அவருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு. என்னைக்கு நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, என்னைக்கு தேவனுடைய ஆலயத்தை கட்டுறோமோ, அன்னைக்குதான் வாழ்க்கையில சுபிச்சம். அவனுக்கு கர்த்தர் கொடுத்தது தேவனுடைய சித்தம், யெகோவாவினுடைய சித்தத்தை செய்யறதற்கு. தனக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இது ஒரு சிறப்பான காரியம், அதை நிறைவேற்ற விருப்பம் கொண்டார். அதுக்கு ஆண்டவர் என்ன செய்யறார்னா, கோரேஸ் என்கின்ற எரேமியா தீர்க்க தரிசியின் மூலமாக அவன் கோரேஸ் ராஜா அதை அறிஞ்சு அவன் செய்யறான். என்ன நடக்குது பாருங்க, இன்னைக்கு யாரு கட்டணும், யாரு செய்யணும், யார கொண்டு கர்த்தர் செஞ்சிட்டு இருக்கிறாரு? இந்த யூதா ஜனங்கள் கடவுளை அறிஞ்சு கடவுளை விட்டுட்டு போன பிற்பாடு கடவுள் யாரை எழுப்பி யார் மூலமா அந்த ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்றாரு? ஒரு புறஜாதியா மூலமா சத்தியத்தை சொல்றாரு. புறஜாதியா மூலமா அவன் காதுகள் துணிக்கும்படியாக கேட்கப்படியாக பண்ணுகிறார். அந்த புறஜாதி ஜனங்களுக்கு வாய் வழியாகவும் எழுத்து வழியாகவும் அந்த புறஜாதி மனுஷன் கர்த்தருடைய ஜனங்களுக்கு செய்தியை அறிவிக்கிறவனாக மாற்றப்படுகின்றார். அந்த மூணாம் வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மூன்றாம் வசனம் பாருங்க, அவர் சொல்றாரு, அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ, நல்ல கோணிய, அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்கள் எவன் உங்களுக்குள்ளே இருக்கிறானோ அவன் அவனுடைய அவருடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன் நின்று எருசலேமிலே வாசம் பண்ணுகிற தேவன், எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன் என்று சொல்லுகிறான். சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்களுக்கு ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா, விடுதலை மாத்திரம் கிடையாது, தேவாலயம் கட்டப்பட வேண்டும். அதான் மிக முக்கியமான ஒரு காரியம், சபை கட்டப்படணும். நீங்க நிறைய நேரத்துல சபை கட்டப்படல, ஏன்மா தேவாலயம், தேவாலயத்துக்காக தான் விடுதலையே. ஜனங்கள் ஆராதிக்க வேண்டும், இஸ்ரவேல் பண்டிகையை கொண்டாட வேண்டும், அவர்கள் சபையாக காணப்பட வேண்டும், அவர்கள் ஒரே இனமாக ஒரே நாடாக ஒரே வீடாக காணப்படும், அந்த இடத்துக்கு வரணும், தேவாலயம் இருக்கணும், அதுக்கு அவங்க விடுதலை வேணும், விடுதலை வந்து அவர்கள் அவங்க தேவாலயத்தை கட்டுவாங்க, கட்டுனா தேவனுடைய நாமம் மகிமைப்படும். இன்னைக்கும் அதேதான், இன்னைக்கு அதேதான், கிறிஸ்து அவருடைய திருச்சபை கட்டப்பட வேண்டும், அவருடைய ஜனங்கள் எல்லாரும் ஒன்றாய் இணைக்கப்பட வேண்டும், தேவன் கட்டப்பட வேண்டும். இதுதான் தேவனுடைய ஆலயம் கட்டப்படணும்னா சகரியா தீர்க்க தரிசனமா சொன்னான். ஆகாய் இதை தொகுத்து வேற எதுவுமே பேசல, சபை கட்டப்படணும், சபை கட்டப்படணும், சபை கட்டப்படணும், எல்லாம் வீட்டை போய் கட்டலாம். ஏற்கனவே அந்த பிரீச்சிங் நம்ம கேட்டிருப்போம், ஆகாய் ஃபுல்லா கேட்டிருக்கோம் நம்ம, எல்லாம் வீட்டை கட்டலாம். ஆண்டவர் சொன்னார், சபையை கட்டு, நான் உனக்கு வீட்டை கட்டுறேன், சபையை கட்டுப்பா அப்படின்னாரு. அவன் என்ன சொல்றான், யாரு கட்டணும்னு சொல்றான், அவருடைய அதாவது தேவன் அவர்களுடைய இருப்பார், இஸ்ரவேல் ஜனங்கள் போய் கட்டுங்க, சமாரியம் கட்டக்கூடாது, அவருடைய ஜனங்கள் கட்டணும், இன்னைக்கு வேற யாரும் கட்டக்கூடாது, நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயத்தை கட்டணும். அன்பு நிறைந்த ஒரு செய்தியாக தேவன் அவர்களோடு இருப்பார், அவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அவங்க விட்டுட்டு போக முடியாது, அவர்கள் அது வந்து வேற எந்த புறஜாதியான கட்டக்கூடாது. அவருடைய கட்டளையை நீ யோசிச்சு பாருங்க, அவருடைய கட்டளை என்ன சொல்றதுன்னு பாருங்க. ரெண்டு விஷயம் அந்த இடத்துல சொல்லப்படுது, அதுல வந்து கோரேஸ் அவன் வந்து அந்த செய்தி ஒரு அந்த செய்தி என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுகிறது கோரேசனால, அதிகாரப்பூர்வமாக அந்த செய்தி அந்த பெர்சிய சாம்ராஜ்யம் முழுவதுமாக அறிவிக்கப்படுகின்றது, இஸ்ரவேலின் தேவனே தேவன், அவர் தனது ஜனங்களை எல்லாம் போ சொல்றாரு, ஆலயத்தை கட்டும்படியாக எல்லாரும் போ, அவங்களை யாரும் பிடிச்சு வைக்க கூடாது. The call அப்படிங்கிறது அழைப்புங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உறுதியானது, யாரெல்லாம் போக விருப்பம் இருக்கிறவர்களோ எல்லாரும் போங்க. இதான் கிறிஸ்துவியை பற்றிய சுவிசேஷம் வந்து, அதுதான் கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் என்னன்னா, எல்லாரும் வாங்க, விருப்பம் உள்ளவர்கள் யாவரும் வாங்க, இலவசமாய் வரக்கடவன், யாரையும் வேணாம் ஆண்டவர் சொல்ற, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிறார், வா கம் கமன் டு மீ அப்படிங்கிறார், எல்லாரும் வா அப்படிங்கிறார். அடுத்தது சொல்றாரு, குறை சொல்றான், உங்களுக்கு தேவையானது அனைத்தும் கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார் கிறிஸ்து. கிறிஸ்துவனிடத்துல ஹீஸ் சஃபிஷியன்ட், அவர் பூரணமானவர், அவர் எல்லாம் நிறைந்தவர், அவர்கிட்ட எல்லாமே இருக்கு, அவர்கிட்ட குறைவு என்பது இல்லை, உன்னுடைய ரட்சிப்புக்கு தேவையான அனைத்து காரியங்களும் அவரிடத்துல இருக்கிறது, அவர் பரிபூர்ண கர்த்தர், தேவத்துவத்தினுடைய பரிபூர்ணம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் வாசமாய் இருக்கிறது. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, ஹீஸ் பெர்ஃபெக்ட். இயேசு இடத்துல வாங்க, இயேசு இடத்துல வாங்க, யாரெல்லாம் பிரச்சனையோட இருக்கீங்களோ, ஒரு அவங்க பெரிய செய்தி அறிவிக்கப்படுகிறது, பெரிய செய்தி அறிவிக்கப்படுகிறது, பெர்சிய சாம்ராஜ்யம் முழுசும் அறிவிக்கப்படுகிறது, எல்லாரும் போங்க, தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக போங்க. எல்லா ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் என்னிடத்துல வாங்க, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை, நான் கொடுக்கும் தண்ணீர் குடிக்கிறவனுக்கு ஒரு காலும் தாகம் உண்டாகாது, ஹி சஃபிஷியன்ட், உன்னுடைய இரட்சிப்புக்கும் அவர் போதுமானவர் என்கின்ற ஒரு செய்தி அங்கு சொல்லப்படுகிறது. இந்த பகுதி முதல் ஆறு வசனங்கள் தேவனுடைய வார்த்தையினுடைய நிறைவேறுது. தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் நிறைவேறாம போகாது. தேவன் இரக்கம் உள்ளவர், அடுத்தது அங்கு சொல்லப்படுகின்ற ஒரு காரியம், கோரேஸ் தேவனை எவ்வளவு பெருசா அறிஞ்சிருந்தாங்கிற ஒரு விஷயம். ஆண்டவர் ஒரு புறஜாதி மனுஷனை கொண்டு தேவ ஜனங்களை எழும்பி போய் கட்டும்படியாக சொல்லுகின்றார். கோரேஸ் எப்படி அறிஞ்சிருந்தா, அந்த தேவன் தான் அந்த ராஜ்யத்தை கொடுத்தவர். அவர் என்ன சொல்லியிருக்கிறார், என்ன சித்தம் கொண்டிருக்காருனா, ஆலயத்தை கட்டுவதுதான் அவருடைய சித்தம். உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு என்ன, அந்த திருச்சபை விசுவாசிகளாகி உங்களுக்கும் எனக்கும் முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா, நீங்களும் நானும் ஆலயத்தை கட்டணும். வேற எதையும் இல்லை. யாருக்கு? சிதறி இருக்கிற ஜனங்கள், கடவுளை அறியாத ஜனங்களுக்கு நாம் கிறிஸ்துவை சொல்லி அவளை திருச்சபையிலே கொண்டு வந்து அவரை மகிமைப்படுத்துவதே நோக்கமாக இருக்கிறது. எஸ்ராவினுடைய புஸ்தகம் ஆலயம் திரும்ப கட்டப்படுவதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லுகிறது. அந்த ஆலயம் மகா மேன்மையான தேவனுடையது. அந்த தேவன் தனது ஜனங்களை ரட்சிக்கும்படியாக ஆலயத்தை கட்டுகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் திருச்சபையை கட்டணும். ஏன் தெரியுமா? அவருடைய ஜனங்கள், அவரால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொண்ட ஜனங்கள் திருச்சபையிலே வந்து அவரை ஆராதிக்க வேண்டும். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் அந்த ரட்சிப்பை பெற்று அவரை ஆராதிக்க வேண்டும். அதற்காகவே தேவன் தனது சபையை கட்டுகிறார். ஆனால் நான் சொல்றார், என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லுகிறார். அது என் சபையை நேசிக்கிறேன் சொல்லி சொல்றார். சபைக்கு உங்களுடைய முக்கியத்துவம், உங்களுடைய அர்ப்பணிப்பு, உங்களுடைய சிந்தனை என்ன? கடவுளை எவ்வளோ பெருசா மனுஷன், ஒரு புறஜாதி மனுஷன் நினைச்சிருந்தான். இன்னைக்கு விசுவாசிகளாகி நீங்களும் நானும் கடவுளை எந்த அளவுக்கு நினைக்கிறோம் சொல்லி சிந்திச்சு பாருங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.